அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களை எல்லாம் படைத்து ஆளை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக வேண்டும். அவனுடைய அருளும் கிருபையும் சலாமும் இந்த சத்திய மார்க்கத்தை மக்களிடையே போதிக்க வந்த அனைத்து இறை தூதர்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள், அன்னாரை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் இன்னும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்று வேண்டியவனாக இந்த ஜும்மாவினுடைய உரையை துவங்குகிறேன். இந்த உரையில் அல்லாஹ் தஆலாவை பரிபூர்ணமாக நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளரை அல்லாஹ் தஆலா இம்மையிலும் மறுமையிலும் உறுதிப்படுத்துகிறான். அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்ந்து அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை அப்படியே பேணி நடக்கக்கூடிய இறை நம்பிக்கை கொண்ட அந்த முஸ்லிமான அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்வதற்கு அவங்களுக்கு தகுந்த எல்லா விதமான வாய்ப்புகளையும் அல்லாஹ் தஆலா வழங்குகிறான், அவங்களுக்கு வழங்கி சிறப்பிக்கின்றான். நம்பிக்கையாளரை நேரான பாதையில் நிலைத்திருக்க செய்வான். அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான ஒரு நம்பிக்கையாளரை வந்து அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபடணும்ங்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதனை அல்லாஹ் தஆலாவினுடைய நேரான பாதை, தூய இஸ்லாமிய பாதையில் நிலைத்திருக்குவதற்காக அல்லாஹ் தஆலா அவனுக்கு வழிகாட்டுவான். அதன் காரணமாக அவர்கள் அந்த நேரான பாதையில் இருப்பதன் மூலமாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் சிறப்புக்குரிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா வாழ்வதற்கு அவங்களுக்கு வாய்ப்பை வழங்குவான். அதே நேரத்தில் வழிகேடான ஒரு பாதையை அல்லாவுக்கு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிராகரிப்பாளர்களை வழிகேட்டிலேயே அல்லாஹ் தஆலா தட்டிலேயே விட்டு விடுவான். அதன் காரணமாக அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு சில சுகபோகங்களை அனுபவித்தாலும் மறுமையில் இழிவுக்கு உள்ளாக்கப்படுவார்கள். இதைத்தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனுடைய இப்ராஹிம் கூடிய அத்தியாயத்தின் 14வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனத்தில் சொல்லும் பொழுது இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது இறை நம்பிக்கை கொண்டவரை உறுதியான சொல் மூலம் இம்மை வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் அல்லாஹ் நிலைகொள்ள செய்வான். அநீதியாளர்களை தவறான வழியில் அவன் விட்டு விடுவான். அல்லாஹ் தான் நாடுவதை செய்வான். அல்லாஹ் தஆலா இதுல என்ன சொல்றான்னா, இறை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த தூய இஸ்லாமிய பாதையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் கூடிய அந்த முயற்சியில் ஈடுபடக்கூடிய அந்த இறை நம்பிக்கை கொண்டவரை உறுதியான சொல் மூலமாக, அல்லாஹ்வுடைய வார்த்தை உறுதியான சொல் மூலமாக இந்த வாழ்க்கையிலும் இம்மை வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் அல்லாஹ் வந்து அவங்களுக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை நிலை கொள்ள செய்வான். அதில் உறுதியாக நிலைத்திருப்பதற்கு உண்டான வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா உருவாக்கி கொடுப்பான். அதே போல நேரம் அநீதியாளர்களை தவறான வழியில் விட்டு விடுவான். அல்லாஹ் தன் நாடுவதை செய்கிறான். இதே மாதிரி இன்னொரு மற்றும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் தான் நாடியவரை நேரான வழியில் செலுத்துகிறான், தான் நாடியவரை வழிகேட்டிலும் விட்டு விடுகிறான். அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்து இவர்களுக்கு நேரான வாழ்க்கை, அவங்களுக்கு தூய மார்க்கத்தில் அவங்க பயணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவங்களுக்கு இந்த நேரான பாதைக்கு வழிகாட்டுவான். அதே நேரம் யாரை தட்டெளிய விட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நாடிட்டானோ அவங்களை வழிகேடான ஒரு பாதையில நோக்கி அவர்களை தட்டெளிய விட்டு விடுவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறப்புக்கு பின்னர் ஒரு முஸ்லிம் மன்னரையில் விசாரணை செய்யப்படுவார். மன்னரையில அந்த கபருடைய இருக்கும் பொழுது ஒரு மாணவர் வருவார், வந்து கேட்பார். வந்து கேட்கறது என்னன்னா, மன் ரப்புக்க, மன் கிதாபுக்க, மன் ரசூலுக்க அப்படிங்கக்கூடிய அந்த மூன்று கேள்விகளை கேட்பார்கள். மன் ரப்புக்கன்னா உன்னுடைய ரப்பு யாரு, படைத்த இறைவன் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதே போல உன்னுடைய வேதம் என்ன, கிதாப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். அடுத்தது உன்னுடைய தூதர் யார் அப்படின்னு கேட்பான். இது வந்து அல்லாஹ்வுடைய பாதையில நிலைத்திருந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அந்த நேரான பாதையில் வாழ்ந்து மரணித்த அந்த நல்லடியார்களுக்கு அந்த கேள்விக்கு பதிலை சொல்வார்கள். ஆனா அதற்கு நேர் மாற்றமாக நிராகரிப்பு கொள்கையில் இருக்கக்கூடிய அவர்கள், வழிகேடான பாதையில் இருந்தவர்களுக்கு அந்த நேரத்தில் இதற்கு பதில் சொல்ல முடியாது, தெரியாதென்று மறுப்பார்கள் என்பதை இன்னொரு ஹதீஸ் வாயிலா இருக்கு. இதுல நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் மன்னரையில் விசாரணை செய்யப்படுவார், அப்பொழுது அவர் லா இலாஹா இல்லல்லா முஹம்மத ரசூலுல்லா அப்படிங்கக்கூடிய அல்லாவின் தூதர், அதாவது அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை, முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவின் தூதர் என்று உறுதிமொழி கூறுவார்கள். அப்ப இத வந்து இது இதன்படி வாழ்க்கை அமைத்தவர்களுக்கு அந்த மன்னரையில் மலக்குமார்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தெளிவான பதிலை சொல்வார்கள். அதுதான் இறை நம்பிக்கையாளர் கொண்டவரை உறுதியான சொல் மூலம் இம்மை வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் அல்லாஹ் நிலை கொள்ள செய்வான் என்றும் இந்த இறைவனத்தினுடைய கருத்தாக அமைகிறது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது இந்த இதன் மூலமாக தான் யாருடைய இறுதி வார்த்தை வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மத் ரசூலுல்லாஹ்ன்றதோ அவங்க உறுதியாக சுவனம் செல்வார் அப்படிமாங்க. அப்ப யார் அப்ப அந்த மரண தருவாயில் இந்த வார்த்தை வரும் அப்படின்னா அல்லாவை சார்ந்து இருக்கக்கூடிய அடியார்கள், அல்லாவின் மீதே நல்லறங்கள் புரிந்து அல்லாவுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய அந்த மக்களுக்கு, அந்த மக்கள் தான் அவர் தான் அவன் இறப்பு நெருங்கும் பொழுது அல்லாவைய பத்தி அல்லா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கூட அந்த வார்த்தை வரும். நம்ம தவறான எண்ணங்கள்லயும் தவறான செயல்பாடுகள்லையும் ஒரு உதாரணமாக ஒருத்தர் மது குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு வந்து என்னது மரணம் நெருங்குகிறது, அவர் என்ன சொல்லுவார் அப்போ? அப்ப வழிகேடான இன்னும் தீய காரியங்கள் இந்த உலக மாயையில வீழ்ந்திருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு இறப்பு வருது நெருங்குதா, அப்ப என்ன செய்வான்? அப்ப அந்த உலக வாழ்க்கையில் மீண்டும் நம்ம இருக்கணும் நிலை பெற்று இருக்கணும் கூடிய அந்த எண்ணம் தான் வரும்பொழுது இதுல இருந்து எப்படா தப்பிக்கலாம்னு தான் நினைப்பாங்களா ஒழிய அப்ப அந்த சிந்தனை வராது. அப்போ அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்து நேரான பாதையில் நல்ல வழியில் பயணிக்க வைத்தானோ அவர்களுக்கு தான் அந்த இறுதி நேரம் அவருடைய இறப்பு நேரம் நெருங்கும் போது அந்த வார்த்தை அந்த கலிமாவினுடைய வார்த்தை அவர்களுக்கு வரும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்துக்கு விளக்கமாக சொல்லும் பொழுது அவங்க மன்னரை விசாரணை செய்யும் போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மத ரசூலுல்லாஹ்னு கூடிய அந்த உறுதியான வார்த்தையால் நிலை பெற செய்வான். அப்ப இந்த நல்லடியார்கள் நேரான பாதையில் இருப்பவர்களை அல்லாஹ் தஆலா இதுதான் இம்மையிலும் மறுமையிலும் நிலை பெறுத்தி இருக்கக்கூடியது. இம்மையில இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மத ரசூலுல்லாஹ் நடந்து அல்லாஹ்வுடைய வேதத்தையும் தூதருடைய வழிமுறையும் அப்படியே பின்பற்றி அதன்படி வாழ்க்கை அமைத்து ஒரு நிலையான வாழ்க்கை ஒரு உறுதியான வாழ்க்கையில் இருப்பார்கள். அதே போல அவர்கள் மரணத்தில் மரணம் அடைந்த பிறகும் அவர்கள் இதையே சொல்லுவார்கள் என்கிறதா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு மற்றொரு நபி மொழியில சொல்லும் போது ஒரு மனிதன் இறந்த பிறகு என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் கூடிய ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. நபித்தோழர் பராவு பின் ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது அன்சாரிகளில் ஒருவரது இறுதி ஜனாசாவில் இறுதி கடனை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாங்கள் புறப்பட்டோம். அன்சாரிகள் எல்லாம் போறாங்க, ஒருத்தர் ஒரு நபித்தோழர் இறந்துட்டாரு, அவருக்கு வந்து அடக்கம் செய்து அவருக்கு இறுதி கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் தூதரோட நபித்தோழர்கள் நிறைய பேர் போறாங்க. அந்த அந்த இறுதி கடன் நிறைவேற்றுவதற்காக அந்த வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அடக்கத்தலத்திற்கு போய் சேர்ந்தோம், குழி தோண்டி முடிக்கவில்லை, குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்காங்க. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்தார்கள். நாங்களும் அவர்களை சுற்றி எங்களின் தலைகள் மீது பறவைகள் இருந்ததை போன்று அசையாமல் அமர்ந்திருந்தோம். அப்ப குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க, தோண்டல, அதை எதிர்பார்த்துக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல அமர்ந்துட்டாங்க. அப்ப நாங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி இருக்கக்கூடிய தோழர்களும் அமைதியா அப்படி எனக்கு அமர்ந்தார்கள். தலையில ஒரு பறவை இருந்தா எப்படி இருக்கும், கீழே விழுந்துடாம இருக்க அசையாம இருப்பான், அந்த மாதிரி தலையில் ஏதோ பறவை காகம் இருந்ததை போல அசையாமல் அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உற்று நோக்கியவர்களாக நாங்கள் அமர்ந்திருந்தோம். அப்ப நபி அவர்களின் கையில் குச்சி ஒன்று இருந்தது, அதை கொண்டு அவர்கள் தலையில் குத்தி கொண்டிருந்தார்கள். பின்னர் தமது தலையை உயர்த்தி அடக்கத்தலத்தின் கபரின் வேதனையிலிருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு கோருங்கள் என்று இரண்டு அல்லது மூன்று தடவை கூறினார்கள். கபருடைய மண்ணறையினுடைய வேதனையை விட்டு அல்லாவிடம் பாதுகாப்பு கேளுங்கள். நம்ம ஒவ்வொரு அத்தகையாத்துல நம்ம கடைசியா இருக்கக்கூடிய அந்த இறுதி பிரார்த்தனை, அந்த இறுதி பிரார்த்தனையில் நம்ம இதை கேட்போம். கபருடைய வேதனையை விட்டும், தஜ்ஜாலுடைய அந்த குழப்பங்களில் இருந்தும், மண்ணறையினுடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாங்கிட்டு அந்த துவா ஓதுறோம். அதே இதைத்தான் இவங்க சொல்றாங்க, மன்னரையினுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கோருங்கள், ஏன்னா அது மிக மோசமாக இருக்கும் அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இறை நம்பிக்கை கொண்ட அடியார் இவ்வுலகத்திலிருந்து விடை பெற்று மறுமையை நோக்கி செல்லும் நிலையில் இருந்தால் வானவர்கள் சிலர் வானத்திலிருந்து இறங்கி அவரிடம் வருவார்கள், அவர்களின் முகங்கள் வெண்மையாக இருக்கும், அவை சூரியனை போன்று ஒளிரும், அவர்களுடன் சொர்க்கத்தின் பிரேத ஆடைகளில் கஃபன் ஒன்றையும் அவர்கள் சொர்க்கத்தின் வாசனை திறன் ஒன்றும் அவங்கள்ட்ட இருக்கும். அப்பா ஒருத்தர் மரணம் அடைந்துட்டாருன்னா மரணம் அடையக்கூடிய நேரத்துல மறுமையை நோக்கி செல்லக்கூடிய நிலையில இருந்தா மாணவர்கள் அப்படி இறங்கி வருவாங்க, அந்த உயிரை கைப்பற்ற வரக்கூடியது. அப்ப அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுடைய முகம் எப்படின்னா அந்த மாணவருடைய முகம் நல்ல ஒளி வீசக்கூடிய சூரியனை போன்று பிரகாசமான முகத்துல இலங்கக்கூடிய ஒரு முக அமைப்போடு வருவார்கள் அந்த மாணவர்கள். அவங்க கையில என்ன இருக்குன்னா சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வதற்குண்டான கஃபன் வெள்ளை ஆடை, வெள்ளை ஆடையோடு வந்திருப்பாங்க. அப்புறம் வாசனை திரவியங்கள் இருக்குமா, டென்ட், அத்தர் நறுமணம் பொருள்கள் அவங்கள்ட்ட இருக்குமா, கொண்டுட்டு வந்து இறுதியில் அவரது பார்வை எட்டும் தூரத்தில் அவர்கள் வந்து அமர்வார்கள். அந்த அடியான் யாருடைய உயிர் கைப்பற்றப்பட போகிறதோ அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துருப்பாங்க, அமர்ந்து இருப்பார்கள் இந்த மாணவர்கள். இவங்க வந்து அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் இல்ல, உயிரை கைப்பற்றியவுடன் மேலே கொண்டு செல்லக்கூடிய மாணவர்கள். தூரத்தில் அவர்கள் வந்து அமர்வார்கள், பின்னர் உயிரை கைப்பற்றும் மாணவர் வந்து அவர்கள் தலைக்கரையில் அமர்வார். அந்த உயிரை கைப்பற்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மலக்கை சாட்டி இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்போ நமக்கு எப்ப நாள் குறிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நேரத்துல அந்த மலக்குள் மௌத்துங்கக்கூடிய அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய மாணவர் வந்து நம்மளை வந்து கைப்பற்றிக் கொள்வார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திரைமுறை குர்ஆன்ல பல இடங்கள்ல சொன்னாங்க, ஒரு அணு அளவேனும் முந்தவ மாட்டார்கள் பிந்தவ மாட்டார்கள், ஒருவருக்கு குறிப்பிட்ட அந்த நேரம் வந்து விட்டால் அவருடைய உயிர் கைப்பற்றப்படும். அவர் எப்பேற்பட்ட கோட்டைக்குள்ள அவர் ஒளிஞ்சிருந்தாலும் அவருக்கு இந்த நேரத்துல இந்த இடத்துல அவருக்கு அவருடைய ரூஹ் கைப்பற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விதியில் எழுதிட்டான்னா எங்க கோட்டைக்குள் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய உயிர் கைப்பற்றப்படும். அந்த மாதிரி அவர் உயிரை கைப்பற்றக்கூடியவர் அவர் தலைமாட்டில வந்து உட்கார்ந்துருவாராம். அப்போ அவர் தூய்மையான உயிரே அல்லாவின் மன்னிப்பையும் அன்பையும் நோக்கி நீ புறப்படுவாயாக என்பார். அந்த மலக்குள் மௌத் வந்து இந்த நல்லடியாருடைய தலைமாட்டில வந்துகிட்டு தூய்மையான உயிரே அல்லாவின் மன்னிப்பையும் அன்பையும் நோக்கி நீ புறப்படுவாயாக அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த வார்த்தையை மொழிவார்கள். உடனே அந்த நல்லவருடைய உயிர் எப்படி பிரியும் என்றால் அப்போது தண்ணீர் பையின் வாயிலிருந்து நீர் வழிவதை போன்று அவரது உடலில் இருந்து உயிர் மிருதுவாக வெளியேறும். பாருங்க, பாட்டில அந்த ஒரு டைட்டான ஒரு பாட்டிலையோ ஒரு ஒரு குழாயிலேயோ அந்த காலத்துல துருத்திகள்ல தான் என்ன செய்வாங்க, அந்த தோல் துருத்திகள்ல தண்ணியை வச்சிருப்பாங்க, அதை போட்டு முடிச்சு போட்டு கட்டியிருப்பாங்க. அப்ப அந்த முடிச்சு அவுத்து விட்டா தண்ணி எப்படி வரும், ரொம்ப தெளிவாக எந்த உறவான இடையூறு இல்லாம தடங்கள் இல்லாம தங்கு தடையின்றி எப்படி தண்ணீர் வருமோ அதே போல நல்லடியாருடைய உயிரை எப்படி வருமா, நீர் வழிவதை போன்று பையில் வாயிலிருந்து நீர் வழிவதை போன்று அவர் உடல் இருந்து உயிர் மெருதுவாக வெளியேறும். ரொம்ப எந்த சலனமும் இல்லாம அவங்களுக்கு எந்த வேதனையும் இல்லாம அந்த நல்லடியாருடைய உயிரை அந்த மாணவர்கள் கைப்பற்றுவார்கள். உடனே அதை அந்த மாணவர்கள் எடுத்துக்கொள்வார், உடனே எடுத்துக்கொள்வார். அவர் எடுத்ததும் கண்ணிமைக்கும் நேரம் கூட அந்த உயிரை அவரது கையில் மற்ற மாணவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள். உயிரை எடுத்தவுடனே இந்த ஏற்கனவே வந்து அமர்ந்த அந்த மாணவர்கள் கபன் ஆடையோடு அத்த நறுமண பொருள்களோடு வந்தவர்கள் உடனே செய்வாங்க, அதை எடுத்துக் கொள்வார்கள், விட்டு வைக்க மாட்டார்கள். இறுதியில் அதை அவர்கள் வாங்கி கொண்டு தம் கொண்டு வந்த அந்த பிரேத துணியில் வைத்து அந்த வாசனை திரவியத்தை பூசுவார்கள். என்ன செய்வாங்களா, அடுத்தது அங்க சொற்க அந்த வானத்திலிருந்து கொண்டு வந்த அந்த கபன் ஆடையில் அந்த உயிரை வைத்து மூடிட்டு மேல என்ன செய்வாங்களா, இந்த வாசனை திரவியங்களை அந்த வாசனை பொருள்களை அப்படி தடவுவார்கள். பூமியின் மேற்பரப்பில் கிடைக்கும் கஸ்தூரின் உயர்தரமான நறுமணத்தை போன்றதொரு நறுமணம் அதிலிருந்து வெளிவரும். பூமியின் மேற்பரப்பில் கிடைக்கக்கூடிய கஸ்தூரி வாடையை விட உயர்தரமான நறுமணத்தை அந்த 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 வாசனை அப்படி கமலுமா, மனம் கமலுமா. பின்னர் அந்த உயிருடன் வானவர்கள் மேலே ஏறுவார்கள். அந்த அந்த உயிரை வாங்கிட்டு இப்படி வானவர்கள் வானத்தை நோக்கி செல்வார்கள். அவர்கள் அந்த உயிரை எடுத்துக்கொண்டு வானவர்கள் ஒரு கூட்டத்தாரை கடந்து செல்லும் போதெல்லாம் அந்த கூட்டத்தார் இந்த தூய உயிர் யாருடையது என்று கேட்பார். வானத்துல போகும்போதே ஒவ்வொரு வானத்திலும் மாணவர்கள் காவல் காத்து கொண்டிருப்பார்கள். ஏழு வானம் என்று அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் பார்க்கக்கூடிய ஒரு வானம் ஒரு வகை வானம், அதுல இருந்து ஏழு ஆறு அடுக்குகள் இருக்கிறது. அப்ப அந்த வாசல்களுக்கு போகும்போது இந்த நறுமணத்தை பார்த்து இந்த தூய உயிர் யாருடையது அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்கள் அந்த வானக்கா இந்த வாசலை கா பாதுகாத்திருக்கக்கூடிய மாணவர்கள் கேட்பார்களாம். அதற்கு அவர்கள் இந்த மனிதருடைய மகன் இந்த மனிதன் என்று அவருக்கு மக்கள் உலகத்தில் சூட்டிய இருந்த பெயர்களில் அழகான பெயரை குறிப்பிடுவார்கள். நல்லதான் வந்து நபிகள் நாயகம் சொல்லாத சொல்றாங்க, நீங்கள் நல்ல பொருளுடைய பெயரை சூட்டுங்கள். இதை பத்தி நாளைக்கு என்ன செய்வாங்க, மறுமையில் என்ன பெயர் இருக்குன்னா அந்த பெயரை கொண்டு அர்த்தத்தோடு அழைக்கப்படுவார்கள். அப்ப நாளை மறுமையில் இருக்கும்போது விசாரணையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த மக்கள் மத்தியில விசாரிப்பாங்க. அதே மாதிரி இவருடைய பெயர்களை கொண்டு மாணவர்களும் அழைப்பார்கள். அப்ப நல்ல அர்த்தமுள்ள பொருள் பொதிந்த பெயரை நாம சூட்டியிருந்தோம்னா நம்ம கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இறுதியில் அந்த உயிருடன் பூமிக்கு அருகில் இருக்கும் முதல் வானத்தை மாணவர்கள் அடைவார்கள். முதல் பூமிக்கு அருகில் இருக்கக்கூடியதான் முதல் வானமா, நம்ம பார்க்கக்கூடிய இந்த வானம் முதல் வானம், அதில் அடைவார்கள். அவருக்காக அந்த வானத்தை திறக்க கோருவார்கள், அவருக்காக அது திறக்கப்படும். ஒவ்வொரு வானத்திலிருந்தும் இறை நெருக்கம் பெற்ற மாணவர்கள் அந்த வானத்திலிருந்து அடுத்த வானம் வரை அவரை பின்தொடர்ந்து செல்வார்கள். இறுதியில் அவர் ஏழாவது வானத்திற்கு கொண்டு செல்லப்படுவார், அந்த உயிர் கொண்டு செல்லப்படுமா. அப்போது வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் என் அடியானின் வினைப்பதிவேட்டை, நல்லோர்களின் வினைப்பதிவேடு, இல்லியூங்கக்கூடிய வினைப்பதிவேடு இருக்கிறதா, நல்லோர்களுடைய அந்த வினைகள், அவர்கள் செய்த காரியங்கள்லாம் எதுல பதிவு விடப்படுகிறதுனா இல்லியூங்கக்கூடிய கிதாபில். அப்போ என் பேரத்தில் பதிவு செய்யுங்கள், அவரை மறுபடியும் பூமிக்கே அனுப்புங்கள், ஏனெனில் அதிலிருந்தே நான் அவர்களை, மனிதர்களை படைத்தேன், அதிலே அவர்களை நான் திருப்பி அனுப்புவேன், பின்னர் மற்றொரு முறை அதிலிருந்தே அவர்களை நான் வெளியாக்குவேன் என்று கூறுவான். மீண்டும் இவர்களை பூமிக்கே கொண்டு போயிருங்க, அந்த உயிரை கொண்டு போயிருங்க, நான் மண்ணில் இருந்தான் படைத்தேன், மீண்டும் அவர்களை மண்ணில் இருந்தான் நான் மரணிக்க வைத்தேன், மீண்டும் அவர்களை அங்கிருந்து எழுப்புவேன், எல்லாத்தையும் எல்லா உயிர்களையும் ஒரு நாள் எழுப்புவான் அல்லாஹ் தஆலா, அதற்கு மறுமை நாள் என்கிறார்கள். முதல் ஆதம் ஆதி மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு இறுதியாக அந்த இறுதி நாள் எப்பொழுது வருகிறதோ அதுவரையும் மண்ணறைக்குள் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எழுப்பப்படுவார்கள் என்று கூறுவான். பின்னர் வந்து அவனே கொண்டு வந்து என்ன சொல்லுவாங்க, மண்ணறையில் வந்து அந்த மாணவர்கள் அந்த உயிரை கொண்டு வந்து வைப்பார்கள். வைத்த உடனேதான் அந்த விசாரணை நடக்குமாம், அதைத்தான் சொல்கிறார்கள். பின்னர் அவரது உயிர் மண்ணறையில் உள்ள அவரது உடலில் திருப்பி செலுத்தப்படும். அவரிடம் இரண்டு மாணவர்கள் வந்து அவரை எழுப்பி அமர வைப்பார்கள். அப்போ என்ன செய்யறாங்க, ரெண்டு மாணவர்கள் அந்த உயிரை, அந்த உடலோடு கூடிய உயிரை எழுத்து வைப்பார்கள். அவ்விருவரும் அவரிடம் உம்முடைய இறைவன் யார், மன் ரப்புக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு அவன் என் இறைவன் அல்லாஹ் என்று பதிலளிப்பார், அந்த நல்லடியாராக இருக்கக்கூடியவர். அடுத்து உமது மார்க்கம் எது என்று அவரிடம், அவ்விருவருக்கும் அவரிடம் வினவார்கள். உடனே மன் தீனுக்கு, உங்களுடைய மார்க்கம் எது என்று கேட்கப்படுமா, உடனே எனது மார்க்கம் இஸ்லாம் என்பார். அப்ப வந்து என்ன செய்ய மாட்டாங்க, இப்ப இருக்கக்கூடிய அந்த பிரிவு பெயர்களை வைத்து பதில் சொன்னா அங்க செல்லுபடியாகாது. அப்ப என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், இஸ்லாம்னா ஒரே கொள்கையில் தான் இருக்கும், அதை சொல்வார்கள். பிறகு உங்களுடைய அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி அவ்விருவரும் அவரிடம் கேட்பார்கள். ஒரு மனிதரை காட்டி இது யார் அப்படின்னு கேட்பாங்களாம். அப்ப நம்ம எதை பார்த்திருக்க மாட்டோம், இருந்தாலும் நல்லடியார்களுக்கு அதை அறிந்து கொள்வார்கள். இவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று பதிலளிப்பார்கள். அவ்விருவரும் அது எப்படி உமக்கு தெரியும் என்று அவர்களிடம் கேட்பார்கள். உமக்கு இவர் எப்படி, நீ பார்த்ததே இல்லையா, எப்படி உம இவர் அல்லாஹ்வினுடைய தூதர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். உடனே அந்த மனிதர் சொல்வாராம், அதற்கு அவர், நான் அல்லாஹ்வின் வேதத்தை குரானை படித்தேன், அதன் மீது நம்பிக்கை கொண்டேன், உண்மையென ஏற்றேன் என்பார். உடனே நான் குரானை படித்தேன், அதன் மீது நம்பிக்கை வைத்தேன், இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்று அதை பரிபூர்ணமாக நான் நம்பிக்கை வைத்தேன், அதை உண்மையெனவும் ஏற்றுக்கொண்டேன் என்றார். உடனே வானிலிருந்து ஒரு அறிவிப்பாளர், என் அடியார் உண்மையை உரைத்தார், எனவே அவருக்கு சொர்க்கத்தின் விருப்புகளிலிருந்து ஒரு விரிப்பை விரித்துக் கொடுங்கள், சொர்க்க ஆடைகளில் ஒன்றை அணிவிங்கள், அவருக்காக சொர்க்க வாசல் ஒன்றை திறந்து விடுங்கள் என்று அறிவிப்பார். உடனே வானத்திலிருந்து என்ன கிடைக்குமா, என் அடியார் உண்மையை உரைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொர்க்க விரிப்புகள், சொர்க்கத்தில் விரிக்கப்பட்டிருக்கிற பல பட்டாடைகள், அதே மாதிரி பஞ்சனைகள், நல்ல மெத்தை போன்ற விரிப்புகள் இருக்கும், அதுல ஒரு விரிப்பை விரித்துக் கொடுங்கள், அந்த மண்ணறையில் விரிக்க வைப்பாங்களாம். சொர்க்க ஆடைகள் ஒன்றை அணிவிங்கள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உன்னதமான உயர்தரமான ஒரு ஆடையை அந்த அடியானுக்கு அணிவிங்கள், அவருக்காக சொர்க்க வாசல் ஒன்றை திறந்து விடுங்கள். சொர்க்கம் வந்து பல, சொர்க்கத்துல பல படித்தரங்கள் இருக்கிறது, பல வகையான சொர்க்கங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு அவர்களுடைய செயல்களுக்கு தகுந்தபடி அவன் சொர்க்கத்திலையும் அந்த இருக்கும். உயர்வான ஒரு சொர்க்கம்ங்கிறது என்னது, ஜன்னத்தில் பிரதோஷங்கக்கூடிய அந்த சொர்க்கம் தான் உயர்வான சொர்க்கம். அதன் அருகில் தான் அல்லாஹ்வுடைய அரியணை இருப்பதாக நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீங்கள் சொர்க்கத்தை கேட்டால் ஜன்னத்தில் பிரதோஷத்தை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரார்த்தனையிலையும் கேட்க சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லாங்க. அந்த வாசல் வழியாக சொர்க்கத்தின் நறுமணமும் வாசனையும் அவரிடம் வரும். பார்வை எட்டும் தூரம் வரை அவருக்கு அவரது அடக்கத்தலம் விரிவுபடுத்தப்படும். உடனே அந்த சொர்க்க வாசலை திறந்தோம்னா அதுல இருந்து என்ன, நறுமணம் கமலக்கூடிய அழகான வாசை வாசனைகள், அவர் இருக்கக்கூடிய அந்த கபரு குழிக்குள் அந்த வருமா, அந்த வாசனை அப்படியே ரொம்ப அந்த வாசனையில இருந்து அப்படியே திளைத்திருப்பாராம். அப்பார்வையை எட்டும் தூரம் வரை அவருக்கு அவரது அடக்கத்தலம் விரிவுபடுத்தப்படும். அவருடைய அப்ப அந்த மண்ணறை வந்து பாத்தீங்கன்னா நெருக்கமாக இருக்கும். நம்ம பாக்குறோம் 6-4, அந்த அடிப்படையில ஒரு ஆள் இறங்கி ஒரு ஆள் ரெண்டு ஆள் நிக்கிறதுக்கு சங்கடப்படும். அந்த நம்ம பார்த்திருக்கோம் நிறைய ஜனாசாக்களை அடைக்கிருப்போம், அந்த அந்த கபரக்குழியை நம்ம போய் பார்த்திருக்கோம். அதுல அடைக்கிட்டு வரும்போது எவ்வளவு ரொம்ப விசாலமான இடமா இருக்காது, மிக குறைந்ததுதான். எப்பேற்பட்ட செல்வ செழிப்பிலும் அவருக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை அவருக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தாலும் கடைசியில மனிதன் போகக்கூடிய இடம் வந்து அந்த மன்னரை தான். அதுதான் அவனுக்கு நிலையான இடம். அவனுடைய வாழ்க்கை பூமியில எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்தாலும் இறுதியில் அந்த மனிதனை எங்க கொண்டு போய் அப்பாங்க, இந்த மன்னரையில் வைப்பாங்க. அதுதான் அவருடைய நிரந்தரமான இடம். அந்த இடம் பாருங்க விசாலமாக இருக்கா, நம்மளுக்கே பார்க்கதா இருக்கும். ஆனா இந்த நல்லடியார்களுக்கு அல்லாஹு தஆலா உத்தரவிட்ட பிறகு அவருடைய கபர் வந்து அவருடைய மன்னரை விரிவாக்கப்படும், அவருடைய கண் எட்டும் தூரம் அளவுக்கு விரிவுபடுத்தப்படுமாம், அந்த அளவு இருக்குமா. பின்னர் பொலிவான முகமும் அழகான ஆடையும் நல்ல நறுமணமும் கொண்ட ஒருவர் அவரிடம் வந்து உமக்கு மகிழ்ச்சி தரும் நற்செய்தி ஒன்றை சொல்கிறேன், கேளும், இதுதான் உமக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் ஆகும் என்பார். உடனே ஒரு பொலிவான முகம் உள்ள ஒரு மாணவர் வந்து, ஒரு அழகான நடையும் உள்ள ஒருவர் வந்து அவரிடம் வந்து உமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நற்செய்தியை சொல்கிறேன், இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இறைவன் வாக்களிக்கப்பட்ட நாள். அப்போது அந்த அந்த அவர் அந்த அழகான மனிதர், நீர் யார், உமது முகம் நன்மையை கொண்ட ஒரு முகமாக உள்ளது. அதை பார்த்து அந்த முகத்தை பார்த்து கேட்பாரா, இது யாரு, நீங்க யாரு, நீங்க உங்களுடைய முகம் நன்மையை கொண்டு ஒரு முகமா இருக்க, பார்க்கறதுக்கு அழகா இருக்க அப்படின்னு உடனே அந்த அந்த முகத்தை உடைய அந்த மனிதர் பேசுவாராம், அந்த அழகான மனிதர், நான் தான் நீர் செய்த நற்செயல் என என்பார். உடனே அவர், என் இறைவா, அதாவது நான் யார், வேற யாரும் இல்ல, நீ இந்த பூமியில் இருக்கும் போதே அல்லாவுக்காக நல்லறங்களை புரிந்தாய் அல்லவா, அந்த நற்காரியங்கள் எல்லாம் சேர்ந்துதான் நான் என்னை இந்த உருவில் அல்லாஹு தஆலா படைத்து உன் முன் தோன்றச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்வானான். உடனே அதை கேட்டவுடன் அந்த கபரில் மன்னரையில் இருக்கக்கூடிய அந்த நல்லடியார் சொல்வாராம், என் இறைவா, யுக முடிவு நாளை இப்போதே ஏற்படுத்துவாயாக. அதை கேட்டவுடனே அவருக்கு என்ன செய்ய ரொம்ப இருக்கும், இன்னைக்கே மறுமை நாளை ஏற்படுத்து, நான் என் குடும்பத்தாரிடமும் செல்வத்திடமும் மறுபடியும் போய் சேர வேண்டும் என்று கூறுவாராம். அப்ப என்ன சொல்வாரா, என் குடும்பத்தார்ட்ட போய் இந்த இந்த செய்தியை, நற்செய்தியை நான் வந்து என் குடும்பத்தார்ட்ட போய் சொல்லணும். நான் அந்த பூமியில இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தேன், நல்லறங்களை செய்தேன், அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயத்தை என்னுடைய குடும்பத்தாட்டை இந்த செல்வத்தையும் போய் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாராம். பாருங்க, இதெல்லாம் மறுமையில் ஒரு மனிதன் மரண தருவாயில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அப்போ ஒரு நல்லடியாருடைய மரணத்திற்கு பின் நிகழக்கூடிய நிகழ்வுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு விளக்கி காட்டி இருக்கிறார்கள். இதன் மூலமாக நாம் படிப்பினை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப நாம் அல்லாஹ்வுடைய பாதையில, நேரான பாதையில் பயணித்து நல்லறங்களை நாம் செய்து அதன்படி வாழ்ந்து நாம் மரணித்தோம் என்றால் நம்மளுடைய மறுமை வாழ்க்கை, இறப்புக்கு பின்னர் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் மிக சிறப்படையக்கூடிய வாழ்க்கையாக, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமைந்துவிடும். ஆகவே அத்தகைய சிறப்புக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வழிமுறைகளை இஸ்லாம் எதையெல்லாம் நம்மளுக்கு கற்றுத்தருகிறதோ அதை கற்று அன்படி செயல்பட்டு நாம் அல்லாஹ்வுடைய ஓப்பை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வரல வேண்டும். கூலு கௌலின் ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி முஹம்மது பின் அப்துல்லாஹ் வஹாப். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத்தா அலா இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தின் வாயிலாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நேரான பாதை, அல்லாஹ்வுடைய இந்த நேரான பாதையை பயணிக்கக்கூடிய அடியாருடைய மரணத்திற்கு பின் நிகழக்கூடிய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். அதே போல அல்லாஹ்வை நிராகரித்து வழிகேடான பாதையில் ஒருவர் வாழ்ந்து மரணித்தவருடைய மரணத்திற்கு பிறகு அவர் மரண நேரம், மரணத்திற்கு பின்னாளுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதையும் அதனுடைய ஹதீஸினுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கெட்ட உயிர் பிரியக்கூடிய நிகழ்வை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, அல்லாவை மறுத்து அல்லாவுடைய வேதத்திற்கு மாற்றமான காரியங்களை செய்த அடியார் ஒருவர் இவ்வுலகத்திலிருந்து விடை பெற்று மறுமையை நோக்கி செல்லும் நிலையில் இருந்தால் வானவர்கள் சிலர் வானத்திலிருந்து இறங்கி அவரிடம் வருவார்கள். அவர்கள் முகங்கள் கருப்பாக இருக்கும், அவருடைய முடியாளான் அவர்களுடன் முடியாளான முரட்டு கப நாடை ஒன்று இருக்கும். அவர்களது அவரது பார்வை எட்டு தூரத்தில் வந்து அமர்வார்கள். நல்லடியாருக்கு எப்படி இருந்தானா, பிரகாசமான ஒளியுடைய மாணவர்கள் இருப்பாங்க. ஆனா இதுக்கு நேர் மாற்றம், இருளடைந்த முகங்கள் கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு முரட்டு சுபாவம் கொண்ட அந்த முரட்டு கம்பளத்தை போல, கம்பளி ஆடையை போல ஒரு முரட்டு கபன் துணியோடு அவர் பார்வை எட்டும் தூரத்தில் வந்து அமர்வார்களாம். பின்னர் உயிரை கைப்பற்றக்கூடிய மாணவர் வந்து அவரது தலைக்கு அருகில் அமர்வார். மாசடைந்த ஆன்மாவே, அல்லாவின் வெறுப்பு மற்றும் கோபத்தை நோக்கி நீ புறப்படு என்பார்கள். அப்ப மலக்குள் முகத்து வந்து அவருடைய தலைமாட்டில் அருகில உட்கார்ந்துகிட்டு, மாசடைந்த ஆத்மா ஆன்மாவே, அல்லாவுடைய வெறுப்புக்கும் கோபத்தையும் நோக்கி நீ புறப்படு என்று கூறுவார். அப்பொழுது அவருடைய உடல் தளர்த்தப்படும். பின்னர் ஈரக்கம்பளியில் சிக்கிக் கொண்ட முள் கம்பியை இழுப்பது போன்றே அவரது உடலில் இருந்து உயிர் பிடித்து இழுத்து பறிப்பார். எப்படின்னு நம்ம நல்லடியாருடைய உயிர் வந்து எப்படி இருந்துச்சு, அந்த தோல் துருத்தியில் ஊக்கி வைத்த தண்ணீருடைய அந்த வாயை திறந்து விட்டா தண்ணி எப்படி தங்கு தடையின்றி ரொம்ப மிருதுவாக ரொம்ப இலகுவாக செல்லுமோ அதை போல அவருடைய உயிர் கைப்பற்றப்படும். அதற்கு நேர் மாற்றமாக இந்த அல்லாவுக்கு நிராகரிக்கும் கொள்கையில் இருந்து மரணித்த அந்த ஆத்மாவுடைய உயிர் வந்து எப்படின்னா, கம்பளியை முள்ளில போட்டு இழுத்த அப்படி இருக்கும், பிடிச்சு பரட்டு பரட்டு இழுத்து ரொம்ப வேதனையும் ரொம்ப கடுமையான ஒரு தன்மையும் இருக்குமே, அந்த நிலையில் அவருடைய உயிர் கைப்பற்றப்படும். உயிரை பறிக்கும் மாணவர் அந்த உயிரை கைப்பற்றியதும் கண்ணிமைக்கும் நேரம் கூட அதை அவரது கையில் அந்த மாணவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள். உடனே அதை அவர்கள் தாம் கொண்டு வந்திருக்கும் முடியாளான அந்த முரட்டு கபநாடை வைப்பார்கள். அப்படி வைத்து அந்த மாணவர்கள் இவருடைய உயிரை எடுத்துட்டு போவாங்க. அப்போது பூமியின் மேற்பரப்பில் ஒரு பிணத்தில் இருந்து வீசும் மிக மோசமான துர்வாடையை போன்று அதிலிருந்து துர்நாற்றம் வெளிவருமா. அப்ப அவங்களுடைய வாடை எப்படி இருக்குமா, முந்தைய நல்லடியாருடைய கபன்ல நல்லா போட்டு நறுமணத்தை பூசுவார்கள், பூமி பூராமே அந்த வாசனை அடிக்கும், அந்த மாதிரி இருக்குமா. பூமியில இருக்கக்கூடிய உயர்தர நறுமணமா இருக்கான, அதுக்கு நேர் மாற்றம், ஒரு மாதிரி கெட்ட வாடை துர்வாடை அடிக்குமா இந்த உயிர்ல இருந்து. பின்னர் அந்த உயிருடன் வானவர்கள் மேலே ஏறுவார்கள். அவர்கள் அந்த உயிரை எடுத்துக்கொண்டு வானவர்கள் ஒரு கூட்டத்தை கடந்து செல்லும் போதெல்லாம் அந்த கூட்டத்தார் இந்த மாசடைந்த உயிர் யாருடையது என்று கேட்பார்கள். பிறகு அவர்கள் அதற்கு அவர்கள் இன்ன மனிதருடைய மகன், இன்ன மனிதர் என்று அவருக்கு மக்கள் உலகத்தில் சூட்டியிருந்த பெயர்கள் அருவறுப்பான பெயரை குறிப்பிடுவார்களாம். அப்படி சொல்லிட்டு இறுதியில் அந்த உயிருடன் பூமிக்கு அருகில் இருக்கும் முதல் வானத்துக்கு போய் சேர்வார்கள். அவருக்காக அந்த வானத்தை திறக்க கூறார்கள். ஆனால் அவருக்கு வானம் திறக்கப்பட மாட்டாங்க. வானத்துல போய் அந்த எல்லையில போய் நின்று முதல் வானத்துல போய் நிற்கும் பொழுது அவனுக்கு என்ன செய்ய மாட்டானா, அந்த வானம் திறக்கப்பட மாட்டாது. இவ்வாறு கூறி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு வானத்தின் வாசல் திறக்கப்படாது, ஊசியின் துளையில் ஒட்டகம் நுழையும் வரை அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்னும் 7வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்தையும் ஓதி காட்டினார்களாம். இத்தகைய வடிகேடான அல்லாவை மறுத்த இறை மறுப்ப நிராகரிப்பாளர்களுக்கு ஒட்டகத்தினுடைய அதாவது ஊசியினுடைய காதல் அந்த நூல் நுழைக்கக்கூடிய அந்த ஓட்டைக்குள்ள ஒட்டகம் கூட நுழைந்ததாமா, ஆனா இந்த மனிதர் சுவரத்தின் வாடையே அந்த சுவரத்திற்குள் நுழையவே முடியாது என்று இந்த வசனத்தை சொல்லிட்டு சொல்றாங்க. பின்னர் வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் அவனது வினை பதிவேட்டை ஆக கீழான பூமியில் உள்ள சிஜீன் என்னும் பேரட்டில் பதிவு செய்கிறேன் என்று கூறுவான். உடனே இதை கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா சிஜீன் கூடிய மிக மோசமான கீழான பூமியில் உள்ள சிஜிங்க கூடிய அந்த பதிவேட்டில் இவனை வினை பதிவேட்டில் இவருடைய காரியங்களை பதிவிடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்வாங்க. உடனே அவரது உயிர் வேகமாக வீசி எறியப்படும். இவ்வாறு கூறிய நபி அவர்கள் யாரேனும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் அவர் வானத்திலிருந்து கீழே விழுந்தவர் போன்றவர் ஆவார். பின்னர் அவரை பறவைகள் கொத்தி தூக்கி செல்லும், அல்லது காற்று அவரை தூரமான இடத்திற்கு அடித்து சென்றுவிடும் என்று சொல்லக்கூடிய அந்த 22வது அத்தியாயத்தினுடைய 31வது இறைவசனத்தை ஓதி காட்டினார்கள். பின்னர் அவரது உயிர் பூமியில் உள்ள அவரது உடலில் திருப்பி செலுத்தப்படும். அவரிடம் இரு வானவர்கள் வந்து அவரை அதே மாதிரி மண்ணறைக்கு கொண்டு வரும். அப்ப மண்ணறையில வச்சு இந்த வானவர்கள் கேட்பாங்களாம், உம்முடைய இறைவன் யார் என்று கேட்பார்கள். அதற்கு அவர் அந்தோ எனக்கு எதுவும் தெரியாதே என்று பதில் கூறுவார். நம்ம இப்ப நினைக்கிற மாதிரிலாம் அங்க இருக்க முடியாது, எந்த சிந்தனையுமே வராது. அப்ப அந்த நிராகரிப்பாளர்கள் எனக்கு யாருனே தெரியாது, என்னுடைய ரப்பு யாருனே தெரியாதுன்றான். பதில் கூறுவான், அவ்விருவரும் உனது மார்க்கம் எது என்று கேட்பார்கள், அந்தோ அதுவும் எனக்கு தெரியாதுன்றான். அடுத்து உங்களிடையே அனுப்பப்பட்டிருந்த இந்த மனிதர் யார் என்று முகமது சல்லா அலுவலம் அவர்களை காட்டி அவரிவரும் கேட்பார், அந்தோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்வார்கள். அப்போது வானத்திலிருந்து ஒரு அறிவிப்பாளர் என் அடியான் பொய் உரைத்து விட்டான், எனவே அவனுக்கு நரகத்தின் விரிப்புகளிலிருந்து ஒரு விரிப்பை விரித்துக் கொடுங்கள், அவனுக்காக நரக வாசல் ஒன்றை திறந்து விடுங்கள் என்று அறிவிப்பார்கள். உடனே என்னுடைய நரகத்திலிருந்து ஒரு விரிப்பு வந்து விழும், நரகத்தினுடைய வாசல் திறக்கப்படும். நரகத்தின் வெப்பமும் கடுமையான உச்சம் அவரிடம் வரும். அவரை அவரது மன்னரையின் இரு பக்கமும் நெருக்கும். அதனால் அவரது விலா எலும்புகள் இடம் மாறும். அப்படியே மன்னரை அவருக்கு நெருக்கப்படுமா? இதும் நடக்கும். அல்லாஹ்வுடைய மாற்றமாக, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நிராகரிப்பு கொள்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த மன்னரை வேதனை, இதுதான் மன்னரை வேதனைங்கிறது. அப்படியே நெருக்கும் பொழுது இந்த புறம் வலது பக்கம் இருக்கக்கூடிய விலா, இடது பக்கம் வந்துடும், இடது பக்கம் இருக்கக்கூடிய விலா வந்துடும், நொறுங்கிடுமா? அந்த அளவுக்கு நெருக்கத்தை கொடுத்து இழிவான நிலையில் அவர் அந்த மன்னரையில் இருப்பார். அவருக்கு தெரிஞ்சிடும் நம்ம என்ன செய்யணும், மறுமையில இன்மை எழுப்புனா நம்மள வந்து கண்டிப்பாக நரகத்துலதான் நம்ம இருப்போம் அப்படிங்கக்கூடிய அந்த இதுல என்ன செய்வாரு, நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாம கை சேதம் அடைந்தவராக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார்கள். ஆகவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நம்ம மனம் போன போக்கில இந்த உலகத்துல வாழ்ந்து விடக் கூடாது. நமக்கு இஸ்லாம் அனுமதித்த வகைகளில் நாம் நம் பொருள் தேட வேண்டும், நாம் அனுபவிக்க வேண்டும், உண்ண வேண்டும், பருக வேண்டும், சில அனுபவிப்புகளை அனுபவிக்க வேண்டும். அது இஸ்லாம் அனுமதித்த அடிப்படையில நம்ம இருக்க வேண்டும். அதற்கு மாற்றமான செயல்களையும் அல்லாஹ்வை மறந்தவர்களாக எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வை மறந்து இருந்தோம் என்றால் இழிவான நிலையில்தான் நம்முடைய மரணம் வந்தடையும். அத்தகைய நிலையில் இருந்து அல்லாஹு தஆலா யாரெல்லாம் இந்த நேரான பாதையில் பயணித்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய முஸ்லிமான அடியார்களாக வாழ முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அத்தகைய அவர்களுடைய காரியங்களை, மறுமை வாழ்க்கையினுடைய காரியங்களை எளிதாக்க வேண்டும். கூலு கவலின் தாதா அஸ்தவஃபிருல்லாஹ் அஸ்தவஃபிருல்லாஹ் லீ வாலக்கும்.